நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் ஜான்.
வணக்கம். வணக்கம் ரைசல்.
ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு பத்தி பேசுறோம்னு நினைக்கிறேன்.
ஆமா ரைசல், ரொம்ப உற்சாகமா இருக்கு. விளையாட்டுனாவே உற்சாகம் ஆயிடுது இல்ல.
ஏஎஃப்எல்னு சொல்றோம் இல்லையா, ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் லீக், அதோட அந்த இறுதி ஆட்டம் வந்து பெர்த்தில் நாளை நடைபெறப்போகுது. அந்த பின்னணியில் ஏஎஃப்எல் பற்றி பேசுவோமே ஜான்.
நிச்சயமாக ரைசல், நிச்சயமாக. விளையாட்டுனாவே உற்சாகம் ஆகிடும், அதுவும் ஏஎஃப்எல்னா டபுள் உற்சாகம். ஆஸ்திரேலிய மக்களுடைய உயிர் நாடியாச்சே.
இப்போ ஏஎஃப்எல் இந்த ஆட்டத்தை யார் கண்டுபிடித்தது அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னும் குறிப்பாக எங்கு, எப்போது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு முன்னோட்டமான பின்னணி தகவலை சொல்லுங்களேன்.
ஐயோ, அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை ரைசல். அதாவது தாமஸ் வென்ட்வொர்த் வில்ஸ், அவர் தான் நம்ம இந்த கதாநாயகன் வச்சிங்களேன். அதை ஷார்ட்டாக வந்து டாம் வில்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த டாம் வில்ஸ் என்ன பண்ணுறாரு, விக்டோரியா மாநிலத்தில் 1850களில் லெக்சிங்டன் அப்படிங்கிற ஸ்டேட்டில் அவர் வளர்ந்து வர்றார். குழந்தையாக இருக்கும்போது, இப்போதைய மாய்ஸ்டன் பகுதியில். அப்போது அங்கே இருக்கிற ஒரு ஆதிக்குடிகள், உருண்டரி அப்படிங்கிற ஆதிக்குடிகள், அவங்க வந்து டியாப் உருங் அப்படிங்கிற மொழியில் வந்து பேசுவாங்க. அந்த குழந்தைகளோடு அவர் விளையாடுறார். அந்த டியாப் உருங் அப்படிங்கிற மொழி பேசுகிற உருண்டரி ஆதிக்குடிகள் வந்து ஒரு விளையாட்டு விளையாடினாங்க. அந்த விளையாட்டு வந்து மாங்குருக் அப்படின்னு அந்த பேர். மாங்குருக்னாவே அந்த அவங்களுடைய மொழியில் பந்து அல்லது விளையாட்டு அப்படின்னு பேர். அவங்க வந்து இந்த பண்ட் கிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு ஏஎஃப்எல்ல இருக்கிற அந்த பண்ட் கிக்கிங், அதாவது பந்தை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கீழே நழுவ விட்டு, அப்புறம் அது தரையில் விழுகிறதுக்கு முன்னாடி காலால் எட்டி உதச்சி அடுத்த விளையாட்டு வீரருக்கு பாஸ் பண்ணுவாது. அது அது விளையாண்டுட்டு இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இங்கிலாந்து போயிடுறாரு. இங்கிலாந்து போயிட்டு ரக்பி காலேஜில் போய் சேர்றாரு, ரக்பி கற்றுக்கிறாரு. அங்கே வந்து ஒரு அந்த காலேஜினுடைய கிரிக்கெட் டீமில் சேர்ந்துட்டு அந்த கிரிக்கெட் டீமினுடைய கேப்டனாக இருக்கிறார். ஸோ 1856 வந்து அவர் இங்கிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு திரும்புகிறார். அப்போ திரும்பின பிறகு இங்கே வந்து ஒரு கிரிக்கெட் குழு அமைக்கிறாரு. அப்போ அந்த கிரிக்கெட் குழு வந்து மறுபடி வின்டர் வந்த பிறகு ஆட முடியல, அந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் சோர்வாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் நண்பர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. கரெக்டாக 1858 வருஷம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் வந்து இது மாதிரி குளிர்காலம் வந்துருச்சு, இன்னும் சில மாதங்களுக்கு நம்ம வந்து கிரிக்கெட் விளையாட போகிறதில்ல, இப்போ இந்த நேரத்தில் வந்து எல்லா கிரிக்கெட் வீரர்களும் அப்படியே விட்டுட்டா அவங்க உடல்லாம் வந்து ரொம்ப விளையாட தகுதி இல்லாமல் போயிடும், அதனால் ஒரு கால்பந்து மன்றத்தை தொடங்குவோம். அந்த கால்பந்து மன்றம்னா அதை கால்பந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு உறுதியான இதயம் கிடைக்கும், நல்ல பலமான கை கிடைக்கும், ஸ்திரமான கால்கள்லாம் இருக்கும். இந்த இந்த பயிற்சி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தால் மறுபடி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஏற்றாற் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வாங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து அதை அதுக்கான விதிமுறைகளை எழுதுவோம் அப்படின்ட்டு தாமஸ் வென்ட்வொர்த் வில்ஸ் எழுதுறார். அப்போது அவருடைய நண்பர்கள் வில்லியம் ஹாமஸ்லி, டாம் ஸ்மித், ஜேம்ஸ் தாம்சன், ஜெரி பிரையன் இவங்கெல்லாம் சேர்ந்து சரி வாங்க நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைப்பட ஒரு 10 விதிமுறைகளை எழுதுறாங்க. அந்த கையெழுத்து பிரதியை இன்றைக்கும் மெல்பர்ன் கிரிக்கெட் குழு இருக்குல்ல, அவங்க வந்து அதை ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கிறாங்க, அது நம்ம இன்டர்நெட்லேயும் கிடைக்கிது. அப்போ இங்கே வந்து கேலிக் ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு ஐரிஷ் விளையாட்டும் விளையாண்டுட்ருக்குறாங்க. அந்த விளையாட்டில் தான் நம்ம இந்த கோல் போஸ்ட் வந்து ரொம்ப உயரமாக இருக்கிற கோல் போஸ்ட்டு, அதில் 15 பேர் விளையாடுவாங்க. கையில் வந்து பந்தை பிடிச்சிட்டு ஓடலாம், உதைக்கலாம், சக வீரர்களுக்கு தூக்கி எறியலாம். வானலாவ உயர்ந்திருக்கிற அந்த கோல் போஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து அதில் ஆனால் ஒரு வலைப்பின்னல் ஒன்று இருக்கும், அதில் தள்ளுனா பந்த தள்ளுனாக்க 3 இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற கோல் போஸ்ட்டில் போட்டாக்க 1. அப்படி அந்த ஐரிஷ் விளையாட்டு இருக்கு இல்லையா, அந்த கேலிக் ஃபுட்பால், இவருக்கு பின்னாடி இருந்த ரக்பி அந்த விளையாட்டு, அவர் சார்ந்திருந்த கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆதிக்குடி மக்கள் விளையாண்டாங்க இல்லையா மாங்குருக் அப்படிங்கிற விளையாட்டு, இதுலேருந்தெல்லாம் எடுத்து ஒரு 10 விதிமுறைகளை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்படி தான் 1859 மே மாதம் 17ஆம் தேதி இந்த ஏஎஃப்எல்லுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ரைசல்.
அடுத்து ஜான், இப்போ ஏஎஃப்எல் ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் லீக் இருக்கு இல்லையா, இந்த ஆட்டம் வளர்ந்த கதை என்ன?
ஆமாம், அதாவது ஏஎஃப்எல் வளர்ந்த கதை வந்து ஏஎஃப்எல் தோன்றிய கதை மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். 1858 மெல்பர்ன் கால்பந்தாட்ட குழு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் உடனே 59 வந்து ஜிலாங்கில் வந்து கால்பந்தாட்ட குழு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இருக்கிற 1858 இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற பழமையான விளையாட்டு குழுக்கள்னு எடுத்துக்கிட்டால், இந்த 1858 தொடங்கின மெல்பர்ன் கால்பந்தாட்ட குழுவும், அதுக்கப்புறம் 59 தொடங்கின ஜிலாங் கால்பந்தாட்ட குழுவும் தான் உலகில் இருக்கிற பழமையான விளையாட்டு குழுக்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு 1860 வந்து சவுத் ஆஸ்திரேலியா, 1879 குயின்ஸ்லாந்து, அதே வருஷத்தில் வந்து டாஸ்மேனியா, அதுக்கப்புறம் 1881 வந்து நியூ சவுத் வேல்ஸ், 1885 வந்து மேற்கு ஆஸ்திரேலியா இப்படி நிறைய கால்பந்து குழுக்கள் அப்படியே தொடங்கப்பட்டன. 1870 வாக்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் ஒரு 10,000 மேற்பட்ட பார்வையாளர்களை உட்காந்து விளையாண்டு அவங்க பார்க்குற ஒரு விளையாட்டாக வந்து விஎஃப்எல் மாறி போகுது. இடையில் வந்து 1916 அப்புறம் 1940 வந்து ரெண்டு உலகப்போர் நடந்தது இல்லையா, அதில் மட்டும் கொஞ்சம் விளையாட்டு போட்டிகள் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு அம்பையர் தான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தார். 1976 தான் ரெண்டு அம்பையர் வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. அப்புறம் 1978 வரைக்கும் அந்த கிரவுண்டுக்கு போன வீரர்கள் மட்டும்தான் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஏன்னா ரொம்ப டயர்டாயிடுது இல்லையா, அதனால் விளையாட்டு வீரர்களை மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்டோரியன் ஃபுட்பால் லீக் விஎஃப்எல் அப்படின்னு தான் இருந்தது. 1990 தான் அது விஎஃப்எல் அப்படிங்கிறது வந்து ஏஎஃப்எல் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா விக்டோரியாவில் தான் நிறைய கால்பந்து குழுக்கள் இருந்தன, ஆனால் அது அப்படியே மாறி மாறி நாடு முழுவதும் போன பிறகு அது அது ஒரு தேசிய விளையாட்டாக மாறின பிறகு வந்து ஏஎஃப்எல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அந்த இது மாதிரி இறுதி விளையாட்டுகள் இருக்குல்ல, அதை மட்டும் 1957 வாக்கில் வந்து தொலைக்காட்சியில் காமிச்சாங்க. ஆனால் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் விளையாட்டு அரங்குக்கு வராமல் தொலைக்காட்சியிலே பார்க்குறாங்க அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டாங்க. 1960 நேரடி ஒளிபரப்புக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு 1970 அந்த தடை விடுக்கப்படி இப்போ அந்த 7th சேனல் அவங்க வந்து நேரடி ஒளிபரப்பு செய்றாங்க. இப்போ நடக்கிற விளையாட்டினுடைய வடிவமைப்பு இதனுடைய விதிமுறைகள் எல்லாமே இப்போ ஒரு 20-21 வருஷமா, அதாவது 2000 ஆண்டுலேருந்து தான் தொடங்கி நடந்து வருது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னாக்க எல்லாருமே ஏதாவது ஒரு அணியை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒருத்தராக இருந்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது மாதிரி கூட மாறி போச்சு. நீங்கள் ஆஸ்திரேலியராக இருந்தால் நீங்கள் எந்த ஏஎஃப்எல் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அது ஆஸ்திரேலியர்களுடைய இதயத்துக்கு மிக நெருக்கமான விளையாட்டை மாறி நிற்கிது. அரைசல்
ஏஎஃப்எல்லை பொறுத்தளவில் அதன் சில சிறப்பான அம்சங்கள், அதாவது பிற விளையாட்டுகளோடு ஒப்பிட்டால் ஏஎஃப்எல்லோட சிறப்பான அம்சங்கள் என்ன அப்படின்னு விளக்கங்களேன் ஜான்.
இதில் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே ஆட்டம் அப்படின்னா இந்த ஏஎஃப்எல் ஆட்டம் தான். ரெண்டாவது இந்த ஏஎஃப்எல் பந்தினுடைய வடிவம், அதை கையில் பிடிச்சிட்டு ஓடுறதுக்கு தோதுவாக இருக்குது, அதை உதச்சிட்டு அது பந்து வந்து கீழே உருண்டு போணுச்சுன்னா இது இந்த பக்கம் போதா அந்த பக்கம் போதா அப்படின்னு எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாமல் யாராலையும் கணிக்க முடியாத அளவுக்கு அது போகும். அந்த ஓடுற விளையாட்டு வீரர்களாலையும் கணிக்க முடியாது, பார்த்துட்ருக்கிற பார்வையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நேயர்களுக்குமே கணிக்க முடியாது. அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பம்சம், சிறப்பம்சங்கள்லேயே ஒரு சிறப்பம்சம். அந்த த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து அந்த ரசிகர்களுக்கு கொடுக்கும். மற்ற இடங்கள்லாம் கால்பந்து விளையாடும் போது அதை ரவுண்டாக அழகாக ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அந்த ஆதிக்குடிகள், உரண்டரை ஆதிக்குடிகள் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அந்த மாங்க்ரூக் என்கிற அந்த விளையாட்டு விளையாடும்போது போசம் அப்படிங்கிற அந்த மிருகத்தினுடைய தோளில் செஞ்ச பந்தை தான் அதை அதை உள்ளார வந்து எல்லாம் ஸ்டஃப் பண்ணி விளையாண்டுருக்குறாங்க. அது ரொம்ப அழகாக பண்ண முடியலை, ஸோ அது வந்து அவங்களுக்கு தோதுவாக இருந்திருக்கலாம், ஸோ அதிலிருந்து இந்த வடிவத்தை பெற்றிருக்கலாம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஏஎஃப்எல்லுடைய ஃபைனல் இந்த இறுதி ஆட்டம் எல்லாமே எப்பொழுதுமே வந்து விக்டோரியாவில் தான் நடக்கும். மெல்பர்னில் போன வருஷமும் நடக்கலை, இந்த வருஷமும் இது ரெண்டாவது தடவையாக வந்து விக்டோரியாவை விட்டு வெளியே நடக்கிற ஒரு விளையாட்டாக இருக்குது. அப்புறம் விளையாட்டு வீரர்களுக்கு நிறைய மெடல்ஸ் தர்றாங்க. ஒரு ஒரு நல்ல நன்னெறியோடு எத்திக்ஸோடு விளையாடுற வீரருக்கு வந்து ப்ரவுன்லோ மெடல், அப்புறம் அதிக கோல் போட்ட வீரருக்கு வந்து கோல்மன் மெடல், அப்புறம் சிறப்பாக விளையாடிய ஒரு 21 வயதுக்கும் குறைவான புதிய இளம் வீரர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ரைசிங் ஸ்டார் அவார்ட், இது மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. கடைசி ஆட்டத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாடுற வீரருக்கு வந்து நாம் ஸ்மித் மெடல் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்குள்ளேயே இது விளையாண்டுட்டு இருக்காமல் உலக அளவில் இதை அந்த அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா, சீனா, தென் அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள்லாம் இந்த விளையாட்டை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் நடத்திட்டு இருக்கு. 2010 மெல்பர்ன் டீமன்ஸும் பிரிஸ்பேன் லயன்ஸும் வந்து ஷங்காயில் போய் விளையாடினாங்க. கிட்டத்தட்ட 7,000 பார்வையாளர் வந்து கண்டுகளிச்சாங்க. அப்படி இப்படின்னு ஏஎஃப்எல் ஆஸ்திரேலியர்களுக்கு மிகுந்த செல்ல குழந்தையை மாறிடுச்சு. ரைசல்
மிக்க நன்றி ஜான், மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரைசல். நாளைக்கு நடக்கிற இறுதி ஆட்டத்தில் மெல்பர்ன் டீமன்ஸும் வெஸ்டர்ன் புல்டாக்ஸும் மோதுறாங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபிங்கர் கிராஸ்ட். நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.